நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 22 அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனங்களை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 22 அதிகாரம் 41-42 புதிய ஏற்பாட்டு பக்கம் 35. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, இரண்டு பரிசேயரை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கான மறுமொழிகளை தேவரே நாங்கள் மெய்யாக கண்டுகொண்டு அதிலே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரை குறித்து நாங்கள் ஒவ்வொரு இடை போட்டு வைத்திருப்போம். அவை இந்த மனிதன், ஏ என்ற இந்த மனிதன், அவர் நல்லவர், அவர் நன்றாக கொடுப்பார், ஆனால் அவரிடத்திலே சில பலவீனங்கள் உண்டு. இந்த பி என்ற நபர், அவர் ஒருபொழுதும் பொய்யையே சொல்ல மாட்டார், அவர் எப்பொழுதும் உண்மையே சொல்லுவார், என்ன கேட்டாலும் உடனடியாக உதவியை செய்வார். ஆகவே அவரிடத்திலே சில சில பலவீனங்கள் உண்டு. நாங்கள் என்ன செய்வோம் என்றால், நாங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் நாங்கள் சில மதிப்பீடுகளை போட்டு வைத்திருப்போம். இங்கு மற்றவர்களை இவர், இந்த சி என்ற நபர், அவர் என்ன கேட்டாலுமே தரமாட்டார், என்ன செய்தாலுமே அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார், அவரோட கஞ்சல்தனம் பிடித்தவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரை பற்றி ஒவ்வொருவர் சில காரியங்களை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அவை நாங்கள் மனிதர்களை பற்றி மனிதர்கள் வித்தியாசமான கோணங்களில் நாங்கள் விளங்கி வைத்திருந்தாலும், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். எப்படி என்றால், அந்த நீங்கள் கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் ஒவ்வொருவரை பற்றி நாங்கள் ஒவ்வொன்று நினைத்து வைத்திருப்போம். ஆகவே நானும் நீங்களும் அருமையானவர்களே, இங்கே கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே வேளையிலே அவர் யார் என்பதை மற்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் எப்பொழுதும் கரிசனையுடையவராக இருந்தார். அவை தன்னை பற்றி பிழையாக யோசிக்கின்றவர்களுக்கு, நீங்கள் பிழையாக என்னை பற்றி யோசிக்கிறீர்கள் என்பதை அவர்களை கடிந்து கொண்ட அதே நேரத்திலே அவர் அங்கே தன்னை ஆங்காங்கே சில இடங்களிலே தன்னுடைய சகல குணாதிசயங்களையும் அவர் அங்கு வெளிப்படுத்தின தேவனாக இருக்கின்றார். அவை அந்த வகையில் அருமையானவர்கள், நாங்கள் கிறிஸ்தவ சபையாய், கிறிஸ்தவர்களாக அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்ற நானும் நீங்களும், எங்களுடைய இந்த உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவை எங்களுடைய சிந்தனைகளிலே கிறிஸ்து யார் என்பதை கேட்டவுடனே நாங்கள் உடனடியாக எங்களுடைய சிந்தனைகள் கிறிஸ்து என்ற உடனே இன்னென்ன காரியங்கள் அடங்குகிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் அருமையாளர்களே, நான் உங்களோடு 5 விசேஷித்த காரியங்களின் ஊடாக கிறிஸ்துவை பற்றி நாங்கள் எப்படியாக சிந்திக்க வேண்டும், கிறிஸ்து என்பவர் யார் என்பதை நான் உங்களுக்கு 5 சிறிய காரியங்கள் ஊடாக நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். அந்த வகையில் அருமையாளர்களே, இந்த 5 காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்ட உடனே இங்கு கிறிஸ்து என்று நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு வேளைகளிலும் இந்த 5 காரியத்திலும் ஒன்றையும் விடாமல் நீங்கள் நினைக்கின்றவர்களாய், நம்புகின்றவர்களாய், விசுவாசிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இங்கே முதலாவதாய் அருமையாளர்களே, கிறிஸ்து என்ற உடனே அல்லது இயேசு கிறிஸ்து என்ற உடனே நாங்கள் உடனடியாய் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தராகிய சிருஷ்டி. இன்று நாங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன உடனே நாங்கள் முதலாவதாய் அவருடைய சிருஷ்டித்த அவருடைய கிரியைகளை நாங்கள் மறந்து போகின்றோம்.
அவங்கே கிறிஸ்துவே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்பதை வேதம் எங்களுக்கு ஆணித்தரமாக அது கற்று தந்தும், நாங்கள் கிறிஸ்து வந்த உடனே அவர் சுகத்தை கொடுக்கின்றவர், பணத்தை கொடுக்கின்றவர், அவர் இங்கே அன்பு கொடுக்கின்றவர், ஏதோ ஆட்டுக்குட்டியை கட்டி பிடித்து கொண்டு கோலோடு திரிகின்றவர் என்கின்ற ஒரு படத்தை மட்டுமே நாங்கள் குறுகிய வகையிலே சிந்தித்து வைத்திருக்கின்றோம். அல்லது இந்த டிசம்பர் மாத காலங்களிலே இயேசு கிறிஸ்து வந்த உடனே இங்கு பாலன் கொட்டிலே கிடக்கின்ற ஒரு குழந்தையாக நாங்கள் யோசிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். அல்லது என்னுடைய உங்களுடைய பிறந்த நாட்களைப் போல அவரும் இந்த நாட்களுக்கு உட்பட்டவர் என்பதை நினைத்து அவருடைய பிறந்த தினத்தையே நாங்கள் அனுசரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய சிந்தனை அவரை பற்றின குறுகியதாகவே இருக்கின்றதாகவே. அருமையானவர்களே, இங்கு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவருக்கு என்ன இல்லை, பிறப்பு. அவர் ஒரு காலங்களுக்கு வரையறுக்கப்பட்டவர் இல்லை. அவர் ஏதோ இந்த பூமியிலே வந்த வேளையிலே தான் அவர் இங்கு உருவானவர் இல்லை. அவர் இங்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏதோ டிசம்பர் மாதம் வந்த உடனே அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூறுவதற்கு, அவர் ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பதாகத்தான் அவர் உதித்தவர் மட்டுமல்ல, அவர் இந்த உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கின்ற கர்த்தர். அது மட்டுமல்ல, உலகங்கள் உண்டாவதற்கு முன்பாக இருக்கின்ற கர்த்தர் மட்டும், உலகத்தை உண்டாக்கியவரே அவர். இங்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் அருமையாளர்களை மிக வடிவாக சொல்லுகின்றது, எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவாய் விளங்குகின்ற பாசையிலே சொல்லுகின்றது. என்னவென்றால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் சொல்லுகின்ற காரியம் 3வது வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆவேங்கே இதை உருவாக்கியவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்கே கொலோசியரு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார். எப்படி என்றால், இங்கே கொலோசேய சபையே நீ ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற உடனே அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்பதை நீ ஒரு பொழுதும் மறக்க கூடாது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்கென்றும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதாக இருந்தாலும் இங்கே கிறிஸ்துவே சிருஷ்டிகர் என்பது அருமையானவர்களே நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசேயர் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. இங்கு பரிசேயர் இயேசுவை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக மட்டுமே பார்த்தார்கள். அவர்கள் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொன்னார், நான் ஆபிரகாமுக்கு முன்பதாய் நான் இருக்கின்றேன். இங்கு அவர்கள் என்ன சொன்னார்கள், யூதர்கள் இயேசுவை பார்த்து, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமுக்கு முன்பதாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீ என்று என்ன செய்யவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமிலும் பார்க்க எளியவராகவே அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் ஆபிரகாமை படைத்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, நினைக்கவில்லை. அருமையாளர்களே, நானும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து யார் என்றால் நாங்கள் முதலாவதாய் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய அவர் படைத்த கர்த்தர், சகலத்தையும் சிருஷ்டித்த கிறிஸ்து என்பதை நாங்கள் முதலாவதாய் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரே சிருஷ்டிப்புக்கு காரணர் என்றால் நாங்கள் அதிலிருந்து என்னத்தை காணுகிறோம் என்றால், அவருடைய சர்வ வல்லமை. அவர் இங்கு சாதாரண மனிதனாக இந்த பூமியிலே அவர் இந்த பரிசேயருக்கும் சதுரிசேயருக்கும் முன்பதாக அவர் நடமாடினாலும், இந்த உலகத்தை படைத்த அந்த சர்வ வல்லமையுடைய கரம் கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது என்பதை அவர்களாலே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இந்த படைப்பின் மூலமாய் தேவன் எவ்வளவுக்கு கிறிஸ்து வல்லமையுடையவர் என்பதை நானும் நீங்களும் நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு
எப்படியாக நாங்கள் ஒரு சினிமாவில் இருக்கின்ற ஒரு ஹீரோவை எங்களுக்கு ஒரு பெரியதாக பார்க்கிறோமோ, அல்லது எங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றங்களை எப்படியாக வைத்திருக்கின்றோமோ, அதை போல இன்று அநேகர் இயேசுவுக்கு ரசிகர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு ரசிகர் மன்ற தலைவனாக நினைத்து அவரை ரசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவரே இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வல்லமையுடைய கரங்களினாலே அவர் அங்கே சிருஷ்டித்த உன்னதமான கர்த்தாதி கர்த்தர் என்பதை நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே மறந்து போகக்கூடாது. அருமையாக சிருஷ்டிப்பிலே அவருடைய வல்லமையையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய கிரிகைகளையும் நாங்கள் எப்பொழுதும் நினைத்தவர்களாக இருக்கும். அவர் சாதாரணமான ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே வந்தாலும் அவர் யார்? தேவன். இன்று அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள, இந்த பரிசேயர் தவறை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இங்கு பிதாவிற்கு தரத்திலே குறைவானவராகவே எப்பொழுதும் இருந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தேவனாக இருக்கிறார் என்பதையும் இங்கே ஜோவான் சொல்ல மறுக்கவில்லை. யோவான் சொல்லுகின்ற சுவிசேஷத்திலே சொல்லுகின்ற காரியம் என்ற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆவே யார் இந்த வார்த்தை? யோவான் ஸ்நானங்கள் அல்ல, இந்த வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தை அவை, இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் படைத்தது. வார்த்தையாலே ஆகும் என்ற உடனே அது ஆயிற்று. இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அருமையானவர்களே, இங்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து என்ற உடனே அவருடைய வார்த்தை எவ்வளவுக்கு வல்லமையாக, அது தேவனாய் பிதாவிற்கும் பரிசுத்தாவிக்கும் அது சகலமும் சமனான வல்லமையோடும் கனத்தோடும் மகிமையோடும் இருக்கின்றவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவிலும் பாக்க சற்று குறைவானவரும் இல்லை, பரிசுத்தாவியானதும் பாக்க சற்று கூடினவரும் இல்லை. அவர் பிதா, குமாரன், பரிசுத்தாகி ஆகிய மூன்று நபர்களிலும் அவர்கள் ஒரே கனத்தோடும் வல்லமையோடும் மகிமையோடும் இருக்கின்ற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையாகவே நானும் நீங்களும் அதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். உபலத்துக்கு வல்லமையும் மகிமையும் கனத்தையும் ஞானத்தையும் கொண்ட பிதாவிற்கு ஒப்பான அவர் இங்கே பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் பிதா தேவனான பொருளை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன செய்தார்? அவர் தம்மைத்தாமே சிலுவையில் பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தினார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் தேவனுக்கு சமனாக இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக என்ன செய்யவில்லையா, எண்ணவில்லையாம் என்றால் அவர் தேவனுக்கு சமனானவராகவே அவர் தேவன். அருமையாகலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையோடும் சர்வ ஞானத்தோடும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மட்டுமல்ல, அவர் 100% மனிதனும் கூட. அருமையாளர்களை, நாங்கள் இரண்டாவதாய் பார்க்கின்ற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய யார் என்றால் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர் ரட்சிக்கின்ற கட்ட. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அவர் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுடைய தேவன், சர்வ ஞானம் உடையவர், அவர் தேவனோட தேவன், அவர் தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கின்றவர் மட்டுமல்ல. அருமையானவர்களே, அந்த தேவனாக இருக்கின்றவரே இங்கு தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காய் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த மஸ்தியஸ்த மீட்பராக இருக்கின்றார். இங்கு திமோத்தேயு சொல்லுகின்ற வேளை சொல்கிறார், மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற மஸ்தியஸ்தர் ஒருவரே. அவர்தான் யாராம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்மையாவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களை மீட்க வந்த மீட்பர். இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே ஆரம்பத்திலே எழுதி கிடக்கின்ற காரியம் என்னவென்றால், இவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டு ரட்சிப்பார். ஆகவே இயேசு என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் தம்முடைய ஜனங்களை மீட்கின்ற மீட்பர் என்பதை அங்கு கிறிஸ்து பிறக்கின்ற வேளையிலே அது சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆதியிலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு வந்தவர் அவர் ஒருவரே. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் தன்னுடைய ஜனங்களை மீட்பரும். அங்கு பிதாவிற்கும் ஜனங்களுக்கும் இடையே மத்தியஸ்தத்தை பண்ணின கர்த்தருமாய் இருக்கின்றார். அருமையாக எப்படியாய் அவர் இந்த மத்தியஸ்தத்தை வகித்தார் என்றால், அவர் பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்தார் என்றால், அவரே தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுத்து அவரே அங்கு பலி பொருளாய் அங்கு நிலை நிறுத்தி தன்னை அங்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை என்ன செய்தார், மீட்ட தேவன். அவர் மட்டுமல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காய் இப்பொழுதும் பருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஆசாரியராய் எங்களுக்கு இருக்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் படைத்தவர், சர்வ வல்லமை உடையவர், அவர் தேவன் மட்டுமல்ல, அவர் இங்கே தன்னைத்தான் வெறுமையாக்கி மானிட ரூபத்தை தன்னுடைய தன்னகத்தை அவர் சுமந்து வார்த்தை மாம்சமாகி என்ன செய்தது, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த பூமியிலே வேதனைகளையும் துன்பங்களையும் அடிகளையும் அவமானங்களையும் நிர்வாணங்களையும் சகித்து தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜீவனை கொடுத்த அந்த மெய்யான மீட்பர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்வீர்களா, என்னுடைய சொந்த பாவத்திற்காய், என்னுடைய சொந்த அவமானத்திற்காய், என்னுடைய சொந்த கொடூரத்திற்காய், சிலுவையிலே தாங்கொண்ணா வேதனையை அனுபவித்த என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே என்பதை என்னாலும் உங்களாலும் அறிக்கை செய்ய முடியுமா? நாவுகள் அதை அறிக்கை செய்ய முடியுமா? ஏனென்றால் நாங்கள் அவரை பற்றி என்ன செய்யவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. வல்லமை உடையவர், எல்லாவற்றையும் செய்வதற்கான அதிகாரம் உடையவர். ஆனால் அவர் அப்படியாக தேவனாக இருந்தும் அவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்திலே வீற்றிருக்கின்ற ராஜாதி ராஜாவாக இருந்தும் அவர் இந்த பூமிக்கு தன்னைத்தான் தாழ்த்தி மத்தியஸ்த மீட்பரா இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஜனங்களுக்கான மீட்பை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேர்மையானவர்களே, நானும் நீங்களும் மீட்பராகவும் மத்தியஸ்தராகவும் நானும் நீங்களும் கண்டுகொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இந்த பரிசேயர் என்ன செய்யவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. இங்கு வரப்போகின்ற மேசியா ஆண்டவராகிய இயேசுதான் என்பதை அவர்கள் நம்பவில்லை. இங்கே தேவனுடைய குமாரனாகிய அவர் இங்கு கிறிஸ்து என்பதை அவர்கள் நம்பவில்லை. இயேசுவை சாத்தான் பிடித்தவர் என்பதையும் பிசாசுகளின் தலைவன் என்பதையும் அவர்கள் எப்பொழுதுமே ஆணித்தரமாக நம்பினார்களே தவிர, அவருடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, கிறிஸ்து பாவத்தை மீட்க வந்த மீட்பர், இங்கு தேவனுக்கும் மனிதருக்கும் இடையான மத்தியஸ்தத்தை உருவாக்கிய இந்த தேவன் என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையானவர்களே, இந்த கொலோசேயுக்கு எழுதுகின்ற வேளையிலே அதை மறுபடியும் திருப்பி எழுதுகின்றார். அப்படி என்றால், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்திலே உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அங்கு 21வது வசனம், அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆகவே அவருடைய மாம்ச சரீரத்திலே அவர் ஒப்புரவாக்குகின்ற ஊழியத்தை அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிற அர்த்தமருமையாகளே, அவர் எங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தத்தை வகித்து எங்களை மீட்பரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாய் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை பார்க்கின்ற வேளையிலே, அவர் பராமரிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். அவர் படைத்த கர்த்தர், ரட்சித்த கர்த்தர், அவர் பராமரிக்கின்ற கர்த்தர். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் அப்படியே ஆங்காங்கே விட்டு செல்லுகின்றவர்கள் இல்லை.
அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களை அவர் எப்பொழுதுமே சபையிலே சேர்த்துக் கொண்டு வருகிற தேவன் என்பதை நாங்கள் யாரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய கால பகுதிகளில் இருக்கின்ற சுவிசேஷகர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் என்ன செய்வார்கள் என்றால், வீடுகளுக்குள்ளே போய் இயேசுவை பற்றி சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆத்துமாவிற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு பராமரிக்கிற இடத்தை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை. இது வேதத்திற்கு முரணான ஒரு செய்தி. அவை எந்த ஒரு இடத்திலும் இங்கே வேதத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களை அப்படியே விட்டுவிட்டு அல்லது அருகிலுள்ள சபையிலே சேர்த்து விட்டு போனதாக வரலாறு இல்லை. அவை என்னென்று சொன்னால், தேவன் யார் யாரையெல்லாம் ரட்சிக்கின்றாரோ அவர்களை சபையிலே இணைக்கின்றார். அவை ஏனென்றால், அருமையாக நாங்கள் பார்த்தது போல இங்கே சபையிலே பாருங்கள், இங்கே 18வது வசனம், கொலோசியர் 1வது அதிகாரம், அவர் சபையிலே சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரும் எழும்பின முதல் பெருமானவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கு சபைக்கு தலையாய், சரீரத்திற்கு தலையாக எப்படியாக இருக்கிறதோ, எங்களுடைய சரீரத்திற்கு தலை எப்படியாக இருக்கிறதோ அதுபோல சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கின்றார் என்றால், அவரே தன்னுடைய ஜனங்களை சபையிலே பராமரிக்கின்றவராக இருக்கின்றார். எப்படியாக பராமரிக்கின்றார்? அவர் ராஜாவாக இருந்து, இங்கு ராஜாதி ராஜாவாக இருக்கின்ற கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்பினுடைய பணியிலே அங்கு மீட்ட ஜனங்களை, தான் ஆசாரியத்துவத்தின் ஊடாகத்தான் மீட்ட தன்னுடைய ஜனங்களை, ராஜரீக பணியின் ஊடாக பராமரிக்கிறவராக இருக்கின்றார். அவங்க ராஜரீகத்தின் ஊடாக பராமரிக்கின்ற கர்த்தர் சபையிலே கிறிஸ்துவை தலையாக கொண்ட சபையிலே அவர் என்ன செய்கிறார்? இந்த ஜனங்களை சேர்த்து அவரே பாதுகாப்பையும் அவரே பராமரிப்பையும் அவரே இந்த ஆடுகளுக்கான சகல மேய்ச்சலையும் கொடுத்து பராமரிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். 23வது சங்கீதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் நடத்துகின்றார். என்னத்தை காண்கின்றோம்? இந்த கர்த்தர் எங்களை ரட்சித்தவர் மட்டுமல்ல, தன்னுடைய ஆடுகளிலே மந்தைகளிலே ஒன்றாக எங்களை சேர்த்தவர் அல்ல, அவர் சேர்த்தது மட்டுமல்ல அருமையானவர்களே, அவர் அந்த ஜனங்களை போஷிக்கின்ற கட்டளைகளை கொடுத்து ராஜாவாக இருந்து பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்குரிய சகல தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களை ஆளுவதற்கென்று அங்கு அதிபதிகளை ஏற்படுத்தி என்ன செய்கிறார்? போஷிக்கின்றவராக இருக்கின்றார். இங்கு எதிரிகளிடம் இருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப தன்னுடைய பணியிலே சொன்னார். என்னவென்றால், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு அது செவியை கொடுக்கும், என்னுடைய ஆடுகளை என்னுடைய கையிலிருந்து எவனாலும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அவனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய ஆடுகளுக்கான பாதுகாப்பை நானே கொடுக்கின்றவனாக இருக்கின்றேன். அவங்க இயேசு கிறிஸ்து அவர் படைத்தவர், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் மட்டுமல்ல, அவர் அனாதி ஞானத்தை கொண்ட கர்த்தராக இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஜனங்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை ரட்சித்த கர்த்தரும், அதே வேளையிலே அவர்களை அவர் அனுதினமும் போஷிக்கின்ற கர்த்தருமாய் இருக்கின்றார். அருமையானவர்களை, நாங்கள் இயேசு என்றால் யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஒரு சாதாரணமான ஒரு மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மானுதத்துவத்தை எடுத்தாலும் இன்றும் நாங்கள் சின்ன தொட்டிலே வைத்து தாளாட்டி கொண்டிருக்கிறதான் எங்களுக்கு இருக்கின்ற மூளை. இதுதான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கின்றதான அறிவு. யோசித்து பாருங்கள், 50வது பர்த்டே 60வது பர்த்டே கொண்டாடுகின்ற உங்களை சின்ன பிள்ளையினுடைய படத்தை வைத்து, நீங்கள் தவண்ட படத்தை, இடையிலே அருணாக்கொடி கட்டியிருக்கின்ற படத்தை நீங்களுடைய போட்டு உங்களுக்கு பர்த்டே கொண்டாடினால் அது உங்களுக்கு அவமானமா அல்லது உங்களுக்கு ஒரு மரியாதையா? அவமானம். ஆனால் நாங்களோ உலகத்தை சிருஷ்டித்த உன்னதமான தேவனை, அங்கு சர்வ வல்லமையுடைய கர்த்தரை, எங்களை காய் ஜீவனை கொடுத்த அந்த உன்னதமான மீட்பரை எங்களை இன்றும் அரசாட்சி செய்து எங்களை பாதுகாத்து வருகின்ற ராஜாவை
என்ன செய்கின்றோம்? இன்றும் தொட்டிலே போட்டி பாலன் தொட்டிலே வைத்து விளையாட்டு காட்டுகின்றோம். இதுதான் எங்களுடைய கிறிஸ்தவமும், இதுதான் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி விளங்கி வைத்திருக்கின்ற காரியமும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பராமரிக்கின்ற தேவன், அவர் ராஜாதி ராஜன், ராஜர்களுக்கெல்லாம் ராஜன். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கோம். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? சகலதையும் படைத்த கர்த்தர் என்பதை படைப்புகளை பார்க்கின்றவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை நினைக்கின்றீர்களா? நாங்கள் போகின்றோம், அழகான மரங்கள் இருக்கின்றது, அழகான வயல்கள் இருக்கின்றது, பெரியதான வடிவான சீனரிகள் காட்சிகளை காண்கின்ற போதெல்லாம் ஆ என்று நாங்கள் வாயை பிளக்கின்ற நாங்கள், இது கிறிஸ்துவே இதை கரங்களை செய்தார் என்று அவருடைய கரத்தை பார்த்து நாங்கள் மகிமைப்படுத்தியதுண்டா? ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவை ஒரு சாதாரணமான மனிதனாக, அவர் ஏதோ பாவிகளுக்கு ஏதோ செய்ய வந்தார் என்று அவரை நாங்கள் ஒரு குறுகிய சிந்தனை உடனே நாங்கள் அவரை நம்பி வைத்திருக்கின்றோம். அருமையாகளே, நாங்கள் நினைக்கிறதிலும் பார்க்க அவர் உள்ளத்திற்கு மேலான கர்த்தர் என்பதை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாலாவதாய், யார் இந்த கிறிஸ்து என்றால், நாங்கள் எப்படியாக நம்புகிறோம் என்றால், அவர் மரித்த தேவன் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தரும் என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் பாவிகளுக்காய் பாடுபட்டார், மரித்தார், அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து இன்று தன்னுடைய வலதேவன் பிதாவினுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கின்ற கர்த்தர் மட்டுமல்ல, நான் நாலாவதாய் பார்க்கின்ற அவர் மறுபடியும் திரும்பி வருகின்ற ராஜா, திரும்பி வருவார். அவர் திரும்பி மகிமையோடு சர்வ சேனையோடும் இந்த பூமிக்கு வந்து அவர் அங்கு நியாயத்தை தீர்க்கின்ற கர்த்தர் என்பதை ஒரு பொழுது நான் நீங்களும் மறந்து போகக்கூடா. இங்கே அவருடைய முதலாவது வருகையிலே ஜோவான் ஞானகன் சொன்னான், அவரை பார்த்து, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியே. அங்கு இயேசுவை ஒரு ஆட்டுக்குட்டியாகவே வர்ணிக்கப்பட்டது இந்த வேதத்திலே, முதலாவது வருகையில். இரண்டாவது வருகையிலே அவர் எப்படி வர்ணிக்கப்படுகிறது தெரியுமா? வேதம், அவர் சிங்கமாய் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே, அவர் சிங்கத்தை போல அவர் என்ன செய்வாராம்? வருவார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் மகிமையோடு திரும்ப இந்த பூமிக்கு வருவார். ஆகவே அந்த ராஜாதி ராஜாவை, அந்த பிரதான ஆசாரியரை, அந்த மகா தீர்க்கதரிசியை என்ன சொல்லப்படுகிறது? அவர் நிச்சயமாய் திரும்ப இந்த பூமிக்கு அவர் வருகின்ற கர்த்தராயிருப்பார். மட்டுமல்ல, அவர் வந்து நியாயம் தீர்ப்பார். நீங்கள் சிந்தித்த சிந்தனைகள், நீங்கள் அவரை பற்றி பிழையாக யோசித்த உங்களுடைய விசுவாசங்கள், உங்களுடைய அவிசுவாசங்களுடைய கீழ்ப்படியாமைகள், உங்களுடைய முரட்டாட்டங்கள், சகல காரியத்திற்காய் அவர் நியாயத்தை தீர்க்கின்ற கர்த்தராயிருப்பார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றால் அவர் ஏதோ ஒரு சும்மாக எப்பொழுதும் சாதுவான மன்னிக்கின்ற தயக்கமுடைய இரக்கமுடைய மனதுருக்கமுடைய தேவனாக மட்டுமல்ல, அவர் எரிச்சல் உள்ள கோபமுள்ள நியாயம் தீர்க்கின்ற கர்த்தராய் மறுபடியும் திரும்ப வருவார் என்பதை உங்களுடைய இருதயத்திலே சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பிரபுகளும் இந்த ராஜாக்களும் இந்த ராஜரீகங்களும் அவரை கண்டவுடனே அது நடுங்குமா? இந்த பூமிகள் கூட அவருடைய வருகையை எதிர்பார்க்கு, அவருடைய வருகையை கூட இந்த பூமியில உள்ள சகல சிருஷ்டிகளும் அதை கண்டு நடுங்குமா? அவ்வளவுக்கு பயங்கரமாய் மறுபடியும் வருகின்ற எங்களுடைய ஆண்டவர். அருமையாக உடைய வாழ்க்கையை நீங்கள் இலேசாக எண்ணாதீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோம்பேறித்தனமாக நடத்தாதீர்கள். நீங்கள் ஏனோதானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே வாழாதீர்கள். ஏனென்றால் வரப்போகின்றவர்
என்னுடைய சொந்த இரட்சகராகிய மீட்பராகிய தேவன் அவரான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? அவர் மகிமையோடு திரும்ப வருகின்ற கர்த்தரும் ரட்சிக்கின்றவரும் மட்டுமல்ல, அவர் நியாயத்தை தீர்க்கின்ற நியாயாதிபதி. பற்றி எரிகின்ற கோபத்தோடு தன்னை அண்டாதவர்களை அழிக்கின்ற கர்த்தர், தன்னை அண்டியவர்களை அரவணைக்கின்ற திறன், அண்டாதவர்களை அழிக்கின்றவரும் அண்டியவர்களை அரவணைக்கின்ற தேவன், இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இறுதியாய் அவர் யார் என்றால், சகல மரித்த மரிக்காமல் இருக்கின்ற சகலருக்கும் மறுபடியும் சரீரத்தை கொடுத்து புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி நித்தியத்திற்கும் எங்களை வாழவிடப் போகின்ற பரிசுத்த தேவன். அவர் நியாயம் தீர்க்கிறதோடு அவர் நின்று விடாமல் அருமையானவர்களே, அவர் என்ன செய்வார் என்றால், மரித்தவர்களை அவர் எழுப்ப பண்ணி தன்னை விசுவாசித்த அனைவருக்கும் அங்கே மகிமையினுடைய சரீரத்தை கொடுத்து புதிய வானம் புதிய பூமியிலே அவர்களை அவர்களை நிறுத்தி, தன்னை விசுவாசிக்காத யாவருக்கும் அவர் நித்திய தண்டனையை கொடுக்க போகின்ற கர்த்தர். இது விளையாட்டல்ல, அல்லது உங்களை பயப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. அவருடைய மீட்பினுடைய பணியிலே அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்து எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம் இதுதான். சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாய் நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் விளக்கு தண்டை என்ன செய்வேன், நான் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போடுவேன் என்றால் அவர் வந்து மனம் திரும்பாதவர்களை மனம் திரும்பினவர்களை அவர் மறு உயிரோடு எழுப்பி, மனம் திரும்பினவர்களை தனக்கென்று வேதனைப்பட்டவர்களை உண்மைக்கென்று உறுதியாய் நின்றவர்களை கடுகள விசுவாசத்தோடு தேவனிடத்திலே இருந்தவர்களை அவர் அந்த மகிமையினுடைய சரீரத்தை கொடுத்து அவர்கள் எல்லாருடைய கண்களும் காணும்படியாய் அவர்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி இந்த புதிய வானம் புதிய பூமியிலே அவர்களை வாசம் பண்ண வைத்து, இங்கே விசுவாச துரோகமும் இங்கே பாபத்தை அறிக்கை செய்யாமல் இங்கே தேவனுக்கு விரோதமாயும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாயும் அவருடைய ராஜ்யங்களுக்கு விரோதமாயும் எதிராக நின்ற சகலரையும் தேவன் சங்கிலியிலே கட்டி நித்தியத்திற்கான நரகத்திலே அவர் போடுவார், போடுகின்ற கர்த்தர் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் சிருஷ்டிகர், அவர் ரட்சிக்கின்ற இரட்சகரும், அவர் மத்தியஸ்தரும், அவர் பராமரிக்கின்ற ராஜாதி ராஜன், மறுபடியும் திரும்பி பூமிக்கு வருகின்ற நியாயாதிபதி, மறுபடியும் இந்த சகல பூமியையும் அழித்து புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி தன்னுடைய ஜனங்களை மகிமையுடைய சரீரத்தோடு அதிலே நித்தியத்திற்கும் வாழவிடப் போகின்ற உன்னதமான நீதியுடைய மகாபரிசுத்தமுடைய தேவன்தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, அந்த உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நானும் நீங்களும் என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்தை பெற்று அந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்கின்ற சலாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சரியான முறையிலே சிந்தித்து அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகின்ற சலாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஜெபிப்போம். சர்வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தின கர்த்தர், அந்த வெளிப்படுத்தின உம்முடைய வெளிப்படுதலை நாங்கள் நம்பி விசுவாசித்து உங்களுடைய அடைக்கலத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் தேவரே திருப்தியையும் நாங்கள் கண்டுகொண்டு உம்முடைய வருகைக்கென்று காத்திருந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் சந்தோஷப்படத்தக்கதாய்
நீர் எங்களுக்கு உங்களை தொடர்ச்சியாய் வெளிப்படுத்தி எங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன்.